சிறப்பு வானொலி பேட்டி வழங்குகின்றார் பின்னணி பாடகி ஜென்சி.
ராகம் தெவித்தாத பாடல் கேட்டால் போதும் இளநெஞ்சங்கள் வாடும். தெய்வீக ராகம் தெவித்தாத பாடல் கேட்டால் போதும் இளநெஞ்சங்கள் வாடும். ஏ
வணக்கம் ஜென்சிமா.
வணக்கம் வணக்கம்.
ஆஸ்திரேலிய நேர்கள் சார்பிலே ஒரு ரசிகனாகவும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம்.
ரொம்ப சந்தோஷம்.
அதாவது உங்களுடைய இந்த இசை பின்னணி, எப்படி நீங்கள் ஒரு பின்னணி பாடகியாக உங்களை வளர்த்தெடுத்துக் கொண்டீர்கள், உங்களுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
ஆரம்பத்தில் சின்ன வயசுல நான் பாடிமா இருந்தது, ஒரு 5-6 இயர்ஸ்ல இருக்கும் போது. அப்ப எல்லாம் சர்ச்சில் எல்லாம் பாடி, அப்புறம் வெளியில கொஞ்சம் கொஞ்சமாவது வந்து, அப்புறம் ப்ரோக்ராமுக்கு எல்லாம் நிறைய கச்சேரிக்கு எல்லாம் போகமா இருந்தது. அப்போ எல்லாம் 10-11 வயசு இருக்கும் போது எல்லாமே.
அதாவது லைட் மியூசிக் கச்சேரிகளா அல்லது
லைட் மியூசிக் ப்ரோக்ராம். அப்புறம் அது சுசிலாம ஜானகி அம்மாவோட எல்லாம் சாங்ஸ் எல்லாம் மலையாளத்திலே, மலையாளம் தமிழ் சாங்ஸும் எல்லாமே அந்த ப்ரோக்ராமுக்கு எல்லாம் நிறைய பாடமா இருந்தது அந்த காலத்துல, 10-11 இயர்ஸ் இருக்கும் போது. அப்புறம் அதுக்கப்புறமா என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு எம் கே அர்ஜுனன் மாஸ்டர், அர்ஜுன் மாஸ்டர் என்னோட மலையாள மியூசிக் டைரக்டர், அவரு என்னோட வீடு பக்கத்துல, அவரோட வீடு, அவரு நிறைய கேட்டிருக்கு என்னோட பாட்டு. அப்போ அவர் எனக்கு முதல் சான்ஸ் பிலிம், மலையாள பிலிம் இண்டஸ்ட்ரியில முதல் சான்ஸ் கொடுத்தது அவரு.
அதாவது உங்களுடைய எத்தனை வயதிலே அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது?
அப்போது எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும்.
ஓஹோ, அந்த படம் ஞாபகத்தில் இருக்கின்றதா?
படம், ஆமா, அது அவள் கண்ட தேவாலயம்.
ஓஹோ. அப்புறமா நீங்கள் தமிழ் திரையுலகுக்கு ஒரு பெரும் பின்னணி பாடகியாக அறிமுகமானதற்கு ஒரு பெரும் உதவியாக இருந்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். அந்த அறிமுகம் எப்படி உங்களுக்கு கிட்டியது?
அப்போது ஒரு 10-12 பாட்டு பாடியதுக்கு அப்புறமா, அப்போது எல்லாம் தாசேட்டம் கூட, யேசுதாஸ் அண்ணா கூட நான் ப்ரோக்ராமுக்கு எல்லாம் நிறைய போகமா இருந்தது, வெளியூருக்கும் என்னோட ஊர்ல எல்லாமே ப்ரோக்ராமுக்கு எல்லாம் போகமா இருந்தது. அப்போது தாசன்னா ராஜா சார்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு என்னோட ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கு, அவரோட வாய்ஸ் நீங்க கேட்டு பாரு எப்படி இருக்கு, சரி வந்தாச்சா நீங்க ரெக்கார்டிங்க்கு விளிக்கலாமா அந்த மாதிரி. அப்போ ராஜா தாசன்னா நீங்க என்னோட தாசன்னாவோட செக்ரட்டரி மூலமா என்ன கூப்பிட்டு நானும் அப்பாவும் சேர்ந்து சென்னைக்கு போய், நெக்ஸ்ட் டே சென்னைக்கு போய் வாய்ஸ் செக் பண்றதுக்கு ராஜா சார்கிட்ட போய், அப்புறம் அங்கே வாய்ஸ் செக் பண்ணி அன்னைக்கு மத்தியானம் ஒரு ரெக்கார்டிங் எனக்கு கொடுத்தங்க கொடுத்தாங்க அவரு.
அதாவது அந்த வாய்ஸ் டெஸ்டுக்கு நீங்கள் எந்த பாடலை அவருக்கு பாடி காட்டினீர்கள்?
நான் அப்போது ஒரு மலையாள சாங், அது ஒரு கிளாசிக்கலான சாங், மலையாளம் சாங். அப்புறம் சத்யம் சிவம் சுந்தரம் இல்லையா?
ஆமாம், ஹிந்தி பாட்டு.
சத்யம் சிவம் சுந்தரம் அந்த பாட்டு.
அற்புதம். ஆஹா, அந்த பாடலை பாடி.
பாட்டு. அப்புறம் அன்னைக்கிளி ஒன்னு தேடுது ராஜா சாரோட பாட்டு, அது அது அப்போ ரிலீஸ் பண்றது பண்ண டைம் அது. அப்போது அதுவும் பாடினேன்
நான்.
அப்போது மத்தியானத்துல ரெக்கார்டிங் ஜானகி அம்மா கூட.
என்ன பாடல் அந்த பாடல் உங்களுக்கு கிடைத்த முதல்?
அது திருப்புர சுந்தரி படத்துல வானத்து பூங்கிலி அந்த பாட்டு.
ஓஹோ. அந்த திரிபுர சுந்தரி பாடல் பெரிதாக மக்களிடையே சென்று சேராவிட்டாலும் அதற்கு பின்னர் வந்த நிறைய பாடல்கள், ஜென்சி என்ற ஒரு பாடகி தமிழ் திரையுலகிலே, அதாவது அத்திப்பூ என்று சொல்வார்கள், அப்படி அத்திப்பூவாக வந்து என்றுமே நிலைத்துவிட்ட ஒரு பாடகியாக நீங்கள் 80களிலே திகழ்ந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து நிறைய படங்களுக்கு நிறைய ஹிட்ஸ் கொடுத்திருக்கிறீர்கள் இல்லையா? நிறைய பாடல்கள் பாடியிருந்தீர்கள். உங்களுக்கு பெரிய அளவிலே அங்கீகாரம் கொடுத்த பாடல், அதாவது திரிபுர சுந்தரி படத்திற்கு பின்னர் அந்த காலகட்டத்திலே ஜென்சி என்ற ஒரு பாடகியை அதிகம் மக்களிடையே சென்று சேர்த்த முதல் பாடல் என்றால் எதை சொல்வீர்கள்?
அது எனக்கு தோணுது, அது வாழ்நிலை அந்த பாட்டாங்க நினைக்கிறேன்.
அதாவது ஜானி பட பாடல் இல்லையா?
ஜானி பாட்டுல. அப்புறம் தெய்வீக ராகம் தீட்டாத பாடல் கேட்டால் போதும் நெஞ்சங்கள் வாழும் அந்த பாட்டு.
அந்த பாடல் அதாவது சொல்லுங்கள்.
அலைகள் பாடல் காதலோவியம். அப்புறம் மயிலே மயிலே அந்த பாட்டு கொஞ்சம். இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே இங்கே பறந்தத அந்த பாட்டு. அப்புறம் ஆயிரம் மலர்களே மலருங்கள் அப்பாட்டு. அப்புறம் இதயம் போகுதே திரும்பே அப்பாட்டு.
இப்படி தொடர்ச்சியாக நிறைய பாடல்கள். நீங்கள் மெல்லிசை பாடல்கள், அதாவது லைட் மியூசிக்கிலே உங்களுக்கு நிறைய சாகித்யம் இருந்தாலும், இந்த பின்னணி பாடகியாக வருவதற்கு எப்படியான வகையிலே உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொண்டீர்கள்? ஏனென்றால் திடுதிப்பன்று ராஜா சாருடைய அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு போய் நீங்கள் அவருக்கு பாடி காட்டியிருக்கிறீர்கள். திடுதிப்பன்று உங்களுக்கு அதே நாளில் உங்களுக்கு வாய்ப்பு கிட்டியிருக்கிறது இல்லையா? அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் அந்த நேரத்தில்?
அந்த நேரத்துல எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. நான் ராஜா சார பாக்குறது கூட அன்னைக்கு எல்லாருமே ஐயோ எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சிருக்கும் போதே நான் அவரோட பாட்டு பாடி இருக்கு இல்லையா. என்னோட ஊர்ல எல்லாம் அந்த காலத்துல யாருமே அந்த பின்னணியில யாருமே வந்ததே இல்லை. நான் மட்டும் நான் தான் முதல் தடவை நினைக்கிறேன். அப்புறம் சுஜாதா கூட இருக்கு. சுஜாதாவும் நானும் ஒரே ஊர் தான்.
அவரும் ஜேசுதாஸ் சாருடைய அறிமுகத்தில் தான் தமிழ் திரையுலகுக்கு வந்திருந்தது. இந்த அதாவது ராஜா சாருடைய இசையிலே நீங்கள் அந்த காலகட்டத்திலே, அவரும் ஒரு உச்ச இசையமைப்பாளராக இருந்த காலகட்டத்திலே உங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அந்த காலகட்டத்திலே தமிழை தவிர நீங்கள் வேறு மொழிகளிலும் ராஜா சாருடைய இசையிலே பாடியிருக்கிறீர்களா?
தெலுங்கில பாடியிருக்கு. தெலுங்கில பாடியிருக்காது. முள்ளு மலரும் படத்துல மகேந்திர சாரோட முள்ளு மலர் படத்துல அடி பெண்ணு அந்த பாட்டு, அது மொழி மாத்தி தெலுங்கில.
ஓஹோ. சங்கர் கணேஷ் சாருடைய பனிமலர் படத்திலே
பாடியிருக்கேன்.
அருமை
அவரு வாய்ப்பு கொடுத்திருக்கு எனக்கு. அப்புறம் முயலுக்கு முந்து காலம் அந்த பாட்டு, ஒரு படத்துல ஒரு சந்திரபோஸ் சார் அவரு கொடுத்திருக்க ஒரு சான்ஸ். அதுக்கப்புறம் மலையாளத்துல ஷியாம் சாரு, ஜான்சன் மாஸ்டர், நிறைய நிறைய இல்ல ஆனாலும் நிறைய பேர் பாடியிருக்கேன்.
உங்களுக்கு ரசிகர்களுடைய அமோக அங்கீகாரம் கிடைத்த அளவுக்கு விருதுகள் என்ற ரீதியிலே எப்படியான விருதுகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்?
விருதுகள் ஒண்ணுமே எனக்கு கிடைக்கல. என்னோட பாட்டு பிடித்தமான ஆளுகள் என்ன போன் பண்ணுவேன், அதுதான் என்னோட அவார்டு. இன்னும் எல்லாருடைய மக்கள இதயத்துல என்னோட கொஞ்சமாவது ரெண்டு மூணாவது பாட்டு இருக்கும், அது அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
அதாவது 30 வருடங்களுக்கு பிறகும் இன்றும் உங்களை தமது மனத்தின் சிம்மாசனத்திலே ரசிகர்கள் வைத்திருக்கிறார்கள், அதுதான் ஒரு பெரும் விருது இல்லையா?
அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்கிறது. அதுக்கு ராஜா சார் கிட்ட நானு என்னோட லைஃப் பூரா அவர்கிட்ட நான் கடப்பட்டு இருக்கும். ஆமா.
ராஜா சாரோடு நீங்கள் பணியாற்றும் பொழுது ஏதாவது மறக்க முடியாத அனுபவம், இந்த வேளையிலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய அனுபவம் என்று உங்களால் சொல்ல முடியுமா?
ராஜா சார் கிட்ட பாடினது எனக்கு பெரிய அனுபவம். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒண்ணுமே கரெக்டா நல்லா இருக்கு அந்த மாதிரி ஒன்னும் சொல்ல மாட்டேன். அவரே அவர் எல்லாமே பாடிட்டு நீ கேட்டே பாரு, நீயே கேட்டு பாரு எப்படி இருக்குன்னு, நீயே கரெக்ட் பண்ணு அந்த மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு பயம் அப்பவுமே இப்பவுமே.
நீங்கள் அந்த மத்திய இசையமைப்பாளர்களுடைய இசையிலேயே பாடாததுக்கு ஏதாவது முக்கியமான காரணம் இருக்குமா, அல்லது ராஜா சாருடைய அந்த பாடல்கள் அதிகம் கிடைத்த காரணத்தினால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையா?
எனக்கு தெரியல என்னன்னு. ராஜா சாரு கூப்பிட்டு இருக்கு அப்போதெல்லாம் நான் போய் பாடினது, எனக்கு நான் அது விசாரிக்கல அது எப்ப என்னன்னு.
நீங்கள் தமிழிலே பின்னணி பாடகியாக ஒரு பெரும் உச்சத்தில் இருந்த ஜென்சி திடீரென்று தமிழ் திரையுலகுக்கு அந்நியப்பட்டு எம்மால் கேட்க முடியாத ஒரு குரலாக அமைந்து விட்டது. அந்த சந்தர்ப்பம் எப்படி அமைந்தது? அதாவது திடீரென்று நீங்கள் தமிழ் திரையுலகை விட்டே காணாமல் போய்விட்டீர்கள், அதற்கு என்ன காரணம்?
காரணம் ஒண்ணு இல்ல, நான் எனக்கு டீச்சர் வேலை கிடைச்சிருச்சு 18 இயர்ஸ்ல. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாவது அப்படி ஆயிப்போச்சு எனக்கு தெரியல.
ஆனால் நீங்கள் அந்த காலகட்டத்திலே இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை விட்டு ஆசிரியர் அதாவது டீச்சர் வேலை ஒரு நல்ல உயர்ந்த வேலை என்றாலும் கூட பரவலான ஒரு அங்கீகாரம் கொடுத்த ஒரு பாடகி திடீரென்று அந்த ப்ரொஃபஷனை விட்டு விலகி இருப்பது உங்களுக்கு அந்த நேரத்திலே நெருடலாக இருந்தது இல்லையா?
இருந்தது. ஆனா அன்னைக்கு சொல்ல இது இல்ல, காரணம் ஜானகி அம்மா, சுசீலா அம்மா, வாணி அம்மா எல்லாருமே நிறைய பாட்டுகள் எல்லாம் பாடி இருக்கு. அப்ப எனக்கு எப்போது இண்டஸ்ட்ரியில எப்போது எனக்கு சான்ஸ் கிடைக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ போகும் ஒண்ணுமே தெரியல எனக்கு. அப்போது ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச போது என்னோட பேரண்ட்ஸ் எல்லாமே அது விட வேண்டாம் அப்படி, அது அதனால நான் ரெக்கார்டிங்க்கு ஒண்ணுமே போகாம இருந்ததில்லை. எப்போ கூப்பிட்டாலும் நான் போயிருந்தது. அப்போதெல்லாம்.
ஆனால் நீங்கள் இப்படி சினிமா ஃபீல்டை விட்டு விலகி, அதாவது பின்னணி பாடகி என்ற அந்த தொழிலை விட்டு விலகி இருந்தாலும், உங்களை மீண்டும் பாட வைக்க வேண்டும் என்று யாராவது முயற்சி எடுத்துக்கொண்டார்களா அந்த காலகட்டத்திலே?
ஆமா ஆமா, கண்டிப்பா. ஜான் ஜான் மகேந்திர சார் அவரோட படத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நானே இதுல ஒரு ஆனந்த விகடன் மேகசீன்ல ஒரு இன்டர்வியூ இருந்தது, அது வாசிச்சு அது படிச்ச அப்போதான தெரியுது நானு இந்த ஊர்ல இருக்கு. யாருக்குமே தெரியல நானே இந்த ஊர்ல இருக்குன்னு. சிலர் எல்லாம் நினைச்சேன் நான் அமெரிக்கையில செட்டில் ஆயிட்டேன் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சிருக்கு. அப்போது இந்த பேட்டி வாசிக்கும் போது ஜான் மகேந்திரன் சாருக்கு, ஐயோ நம்ம படத்துல பாடலாமே அந்த மாதிரி, யாராவது யாராக்கிட்டயோ நம்பர் எல்லாம் வாங்கி என்ன இங்கே கூப்பிட்டு வர முடியுமோ, உங்களுக்கு பாட முடியுமோ இப்போ அப்படி கேட்டேன். நான் அப்ப சொல்லி கண்டிப்பா நான் வருவேன், எப்போ நீங்க எப்போ டேட் சொல்லுங்கோ நான் வருவேன் அப்படின்னு சொன்னது. அப்போது நெக்ஸ்ட் சாட்டர்டே ரெக்கார்டிங் வச்சு ஸ்ரீகாந்த் தேவா சாரோட பாட்டு ரொம்ப நல்ல சாங் எனக்கு கொடுத்தாங்க அவரு.
அதற்கு பின்னர் வேறு யாராவது இசையமைப்பாளர்களும் உங்களை அணுகி இருந்தார்களா?
இல்ல, அந்த பாட்டு ரிலீஸ் ஆகல, அதனால அது யாருக்கும் யாரும் கேட்டதில்லை, அதனால கேட்டதே இல்ல.
ஆமாம், ஜான் மகேந்திரன் வந்து உங்களை மீண்டும் பாட வைத்தது கிட்டத்தட்ட 23 வருடங்களுக்கு பிறகு இல்லையா? அதாவது ஜான் மகேந்திரன்
23 இயர்ஸ்க்கு அப்புறமா? ஆமா ஆமா ஆமா.
ஆனால் அதற்கு முன்னர், அதாவது நீங்கள் இந்த சினி ஃபீல்டை விட்டு விலகி இருந்த அந்த காலகட்டத்திலே, 80களிலே இல்லை ஜென்சி, நீங்க மீண்டும் பாடணும், இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் தேவை என்று அந்த காலகட்டத்திலே உங்களை யாரும் அணுகவில்லையா?
அதுல ரெண்டோ மூணோ சாங்ஸ் நான் பாடியிருக்கு மலையாளத்துல.
ஓஹோ,
அவ்வளவுதான். யாருக்குமே தெரியல நானே எங்க இருக்கு, என்னோட போன் நம்பர் கூட யாருக்குமே தெரியல, அதனால தான் என்ன நினைக்கிறேன்.
ராஜா சாருடைய இசையிலே மீண்டும் ஒரு இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததாகவும், ஆனால் அது கூட துரதிருஷ்டவசமாக நழுவி விட்டதாகவும் கூட அறிந்தேன், அதை பற்றி சொல்ல முடியுமா? அதாவது ராஜா சாருடைய இசையிலே மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததாகவும், ஆனால் அது தவிர்க்க முடியாமல் நீங்கள் கொஞ்சம் லேட்டா போன காரணத்தினால் அந்த வாய்ப்பே கிடைக்காமல் போனதாக கூட சொல்லியிருந்தார்கள். அதை பற்றி?
என்னோட சண்ணுக்கு கொஞ்சம் தலையில தலை சுற்றுல அந்த மாதிரி எல்லாம் வீழ்ந்துச்சு. அப்போது தலை அடிச்சு வீணு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. விஜய் ஹாஸ்பிட்டல கொண்டு போய் ராஜா சார் அன்னைக்கு காலையில 8 மணிக்கு வர சொன்னிருந்தது. அப்போதே காலையில தான் இதெல்லாம் வந்தது, அதனால நான் சீக்கிரமா என்ன பயந்து போச்சு. என்னோட மோனு ஏதாவது ஆயி போச்சு அப்படி போய் சிடி ஸ்கேன் எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறமா சீக்கிரமாவே நான் ரெக்கார்டிங்கு போகும்போது 10 o'clock ஆயிடுச்சு. அப்போது அந்த பாட்டு வேற பாடிட்டு வந்தேன். பரவாயில்ல, அது எனக்கு கொடுத்த பாட்டல்ல, அதனால
அது அந்த நேரத்திலே உங்களுக்கு கடவுள் உங்களுக்கான பாட்டாக விதிக்கவில்லை, அப்படித்தானே?
ஆமா ஆமா ஆமா, கடவுள் அது எனக்கு கொடுத்ததல்ல.
நீங்கள் அந்த ஜானகி அம்மா, சுசீலா அம்மா, வாணிஜெயராம் அம்மா எல்லாருமே இருந்த காலகட்டத்திலே ஜென்சி என்ற ஒரு பாடகி ஒரு தனித்துவமான குரலோடு இருந்தார். அப்படியான ஒரு தனித்துவத்தை நீங்களாகவே தேடிக்கொண்டிருந்தீர்களா, அல்லது உங்களுடைய இயல்பை அப்படியே மாற்றாமல் நீங்கள் பாடிக்கொண்டீர்களா?
ஐடென்டிட்டி ராஜசாருக்கு யாரோட வாய்ஸ்ல பாடினது பிடிக்கல. இந்த ஜானகி அம்மா மாதிரி பாடினது, வாணி அம்மா மாதிரி அவரும் அந்த மாதிரி அங்கீகரிக்கிறது, அந்த மாதிரி பாடுறதுக்கு ராஜசாருக்கு விரும்புறது இல்ல. தனியா ஒரு பர்சனாலிட்டி வேணும், அந்த மாதிரி அன்பெர்சனலா ஒரு குரல் வேணும், அந்த மாதிரி ராஜசாருக்கு பிடிக்குமே, அதனால எனக்கு நினைக்கிறேன்.
ஜேசுதாஸ் சாரோடு நீங்கள், அதாவது அவருடைய அறிமுகத்திலே உங்களுக்கு பாடகியாகும் வாய்ப்பு தமிழ் திரையுலகுக்கு கிட்டியது. அவரோடு சேர்ந்து நீங்கள் பாடிய முதல் பாடலை ஞாபகப்படுத்த முடியுமா?
முதல் பாட்டு, முதல் பாடல மலையாள பாட்டு.
ஓஹோ,
முதல் மலையாள பாட்டு ரெண்டு மூணு பாடுறதுக்கு அப்புறமா நான் தமிழ் பாட்டு. அப்புறம் பிரியாவில் என்ன உண்மையினே அந்த பாட்டு,
பின்ன
பூ மலர்ந்திட நடமிட பொன்மையில அந்த பாட்டு, டிக் டிக் டிக்ல அதெல்லாம் பாடியிருக்கு.
இன்னொரு அருமையான ஒரு பாடகரோடு கூட நீங்கள் இணைந்து பாடியிருக்கிறீர்கள், மறக்க முடியாத பாடல் ஜெயச்சந்திரன் சாரோடு கீதா சங்கீதா, இல்லையா?
ஆமா, வா பாடியிருக்கு, ரொம்ப நல்ல சாங் அது. வாலி சார் எழுதின பாட்டு.
கீதா சங்கீதா சங்கீதமே சௌபாக்கியமே
அந்த பாட்டு, ரொம்ப நல்ல சாங் அது.
ஆமா, இப்படி பல்வேறு பாடல்களை நீங்கள் பாடும் பொழுது கவிஞர்கள், குறிப்பாக கவிஞர் வாலி, கங்கி அமரன் போன்றோருடைய பாடல்களை நீங்கள் பாடும் பொழுது அந்த நேரத்திலே அவர்கள் ஏதாவது சொன்ன கருத்துக்களை இந்த நேரத்திலே ஞாபகம் வைத்து சொல்ல முடியுமா?
அவர் எல்லாருமே அந்த காலத்துல எல்லாருமே என்னோட சுற்றுமே இருக்கு. பாடி பாட்டு கத்து போகும்போது லிரிக் ரைட்டரு, டைரக்டரு, ப்ரொடியூசரு எல்லாருமே இருக்குவேன என்னோட பக்க சுற்றுமே. ஏதாவது தப்பு பாடினா எல்லாருமே ஐயோ அது அது தப்பு அது தப்பு அந்த பாட்டு சொல்லி ஓரோ வேர்டு கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி தானே என்ன பாட
வைக்கிறேன்.
அது ரொம்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அது ரொம்ப அது அப்படி அப்படி வேணும். நாங்க ஏதாவது தப்பு பண்ணா அது என்னைக்கும் அது ரெக்கார்டா இருக்கும் இல்லையா, அது அப்பதான் கரெக்ட் பண்ணா தானே அது சரியாயிருக்கும் நினைக்கிறேன் நான்.
கண்டிப்பாக கண்டிப்பாக. மறக்க முடியாத பாராட்டு, அந்த காலகட்டத்திலே உங்களுக்கு கிடைத்த பெரும் பாராட்டாக நீங்கள் எதை சொல்வீர்கள்?
அது இதயம் போகுது அந்த பாட்டு பாடும்போது சுசிலாமா கூட அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோல வந்திருந்தாங்க. அவரை அவரு ராஜேஷார அவரோட முன்னாலே என்கிட்ட நீ பாடு சுசிலாமா முன்ன பாடு நீ பாடி அது ராஜா சாருக்கு ரொம்ப பெருமையா இருந்தேன் நினைக்கிறேன் நான். அந்த பாட்டு சுசிலாமா முன்னாலே பாடினது எப்படி இருக்கும் அந்த மாதிரி சுசிலாமா அது ரொம்ப ரொம்ப நீ நல்லா பாடினது ரொம்ப அருமையா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் பாட்டது சிரிக்கும் எனக்கு மனசு நிறைஞ்சு போச்சு.
அதாவது ராஜா சாருக்கு ஒரு நல்ல பாடகியை அறிமுகப்படுத்தி இருக்கிறேன், அதை இன்னொரு பெரும் பாடகிக்கு காட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்திருக்கும் இல்லையா?
எனக்கு அவரோட முன்னில எல்லாம் பாடுறதுக்கு ரொம்ப பயம் அன்னைக்கும் இன்னைக்கும். ஆனாலும் அவரோட வாயிலிருந்து அந்த ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அருமா பாடுது இந்த மாதிரி எல்லாம் கேக்கும் போது எனக்கு மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்படியான பாடல்களை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது ராஜா சாருடைய தெரிவை தவிர டைரக்டர்ஸ் யாராவது ஜென்சியின் குரலை இந்த பாடலுக்கு வைத்தால் நன்றாக இருக்குமே என்று ஏதாவது வாய்ப்பு உங்களுக்கு கிட்டியிருந்ததா?
அதொன்னும் எனக்கு தெரியாது, அது யாரு கொடுக்கணும் ஒண்ணுமே எனக்கு தெரியல. ராஜா சார என்ன கூப்பிடுவேன், ராஜா சாரோட செக்ரட்டரி எனக்கு என்ன போன் பண்ணுவேன் நான் சொல்லுவேன் அது அவ்வளவுதான் எனக்கு தெரியும், யாரு அதொன்னும் எனக்கு தெரியல. அது
நீங்கள் பாடிய பாடல்களிலேயே உங்களுக்கு மிகவும் உச்சமாக உங்களுக்கு ரொம்பவே பிடித்து போன பாடல் என்றால் எதை சொல்வீர்கள்? அது நீங்கள் இதை கேட்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகளில் எந்த குழந்தை உங்களுக்கு பிடிக்கும் என்பது போல இருக்கும்.
எல்லா எல்லா பாட்டுமே அந்த மாதிரி தானே எனக்கு இப்பவுமே அது நல்ல கரெக்டா பாடணும் ஐயோ அது கரெக்ட் ஆகல சரியாவில் அந்த மாதிரி தோணும் இப்பவுமே எனக்கு. ஓரோ வாட்டி கேட்கும் போது ஓரோ ஓரோ பாட்டு கேட்கும் போதும் எனக்கு அப்படியே தோணும் ஐயோ அது கொஞ்சம் கூட நல்லா பாடலாமே அந்த மாதிரி தோணும். ஆனாலும் பாட்டுக்கு எனக்கு கதலோவியம் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
இப்படியான பாடல்களை நீங்கள் பாடிவிட்டு அது எப்படி படமாக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும் ஆசையும் உங்களுக்கு அந்த நேரத்தில் இருந்திருக்கிறதா?
அந்த நேரத்துல ஆசை இருந்ததுனா அன்னைக்கு பார்க்க முடியல. எப்படின்னா நான் ரெக்கார்டிங்கு போய் பாடி திரும்பி ஊருக்கு வருவேன். இங்க எல்லாமே அந்த காலத்துல தமிழ் சினிமா ஒண்ணுமே இந்த அந்த காலத்துல இங்க தியேட்டர்ல ஒன்றும் ஓடல, எப்பவுமே மலையாளம் பிக்சர் தான். ஆமா, இப்ப தான் நான் டிவில பாக்குது என்னோட படம் எல்லாமே.
அப்படி நீங்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு நீங்கள் பாடிய பாடலை டிவியிலே பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு பாடல் அழகாக படமாக்கப்பட்டிருக்கிறதே, அதாவது நீங்கள் பாடிய பாடலில் ஏதாவது ஒரு பாடல் இவ்வளவு அழகாக படமாக்கியிருக்கிறார்கள் என்று உங்களை எண்ண வைத்த பாட்டு இருக்கிறதா?
ஆமா, என் வானிலே அந்த பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. என் வானிலே, அப்புறம் காதல் ஓவியம்,
ஆமாம்,
அப்புறம் தெய்வீக ராகம், அதெல்லாமே ரொம்ப நல்லா பிக்சரைஸ் பண்ணிருக்கு. அடி பெண்ணே அந்த பாட்டு, ஐயோ, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடித்த படம்
ஒரு சில வரிகளை இந்த நேரத்திலே பாடி காட்ட முடியுமா?
ஏது
அடி பெண்ணே அந்த பாடலை?
அடி பெண்ணே பன்னாங்கலாடுமை காண்டு இயற்கை உல்லாசம் சந்தோஷம் வாழ்வு கொண்டாடுதே சுகம் கோடுகின்றதே பண்பாடுதே மனம் ஆடுகின்றதே அடிப்பெண்ணே அடிப்பெண்ணே.
அருமை அருமை. முள்ளும் மலரும் படத்திலே வந்த பாட்டு இல்லையா? ஆமாம். இந்த காலகட்டத்திலே, அதாவது 20 வருஷங்களுக்கு மேலாக நீங்கள் இந்த சினிமாவை விட்டு ஒதுங்கி இருக்கிறீர்கள், இந்த நேரத்திலே அந்த இடைவெளி இருந்ததை நினைத்து நீங்கள் வருந்தியதுண்டா?
சிலப்போதெல்லாம் வருத்தப்பட்டிருக்கு. ஆனாலும் நான் இவ்வளோ சாங்ஸ் கொடுத்த சாங்ஸ் எல்லாமே ரொம்ப மெலடியான சாங், ஹிட்டான சாங், அதெல்லாம் கொடுத்ததுக்கு அவ்வளோ பாடினது போதும் சிலப்போது நான் நினைக்குவேன். ராஜா சார் கொடுத்ததெல்லாம் எனக்கு ரொம்ப நல்ல சாங்ஸ், அதுக்கு எவ்வளோ சொன்னாலும்
அருமையாக புரிகிறது. நம்ம தமிழ், அதாவது நான் ஜாழ்ப்பாணம், அதாவது ஸ்ரீலங்காவை பின்னணியாக கொண்டவன், உங்களுடைய தமிழும் நம்ம தமிழும் மிகவும் நெருங்கியது. நீங்க இப்படி பாடல்களை பாடி சென்று இன்றைக்கு வந்து இவ்வளவு காலத்துக்கு பிறகும் ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு சங்கீத குயிலாக இருக்கிறீர்கள், மறக்க முடியாத ரசிகருடைய பாராட்டு ஏதாவது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் உங்களை ஞாபகத்திலே வைத்து யாராவது ஒருவர் வந்து அந்த கொடுத்த பாராட்டு என்று இந்த வேளையிலே ஞாபகப்படுத்த முடியுமா?
அது எனக்கு தெரியல. எல்லாருக்கும்,
அதாவது நீங்கள் பொதுவாகவே இப்படி ஜென்சி யார் என்பது அந்த நேரத்தில் பெரிதாக தெரியாத ஒரு காரணம், அதாவது இப்ப வந்து டிவி எல்லா சேனல்ஸ்
வரும்போது
உங்களை யார் என்று கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா?
ஆனா
அந்த காலகட்டத்திலே நீங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது இல்லையா?
அன்னைக்கு தெரியல யாரும் ஜென்சி யாரு அது அண்ணுமே தெரியல, வாய்ஸ் மட்டும் கேக்குவேன் அன்னைக்கு எல்லாமே. இப்பதானே டிவில எல்லாம் பார்த்து நான் ஜென்சின்னு புரியறது ஓட இப்போதான்.
நீங்க வந்து இப்ப வந்து மீண்டும் இப்படியான ஒரு ரசிகர் வட்டத்தோடு உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது, அதாவது சினி ஃபீல்டோடு மீண்டும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே தொடர்பு, அதாவது பல சேனல்ஸுக்கு வந்து நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிருக்கீங்க இல்லையா? இப்படி மீண்டும் வந்திருக்கிற அத வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அதாவது நீங்க இப்ப மீண்டும் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கிறத வச்சு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அது உங்களுக்கு பழைய நினைவுகளை, அதாவது பழைய உணர்வை கொண்டு வந்திருக்கிறதா?
ரொம்ப சந்தோஷம் என்ன ஞாபகம் வந்ததுல. அது நான் யாருக்கிட்டையும் அது என்னோட அங்காரம் அல்ல, நான் யாருக்கிட்டையும் ஒரு சான்ஸ் தேடி போனதில்லை இந்த காலத்து காலம் வரைக்கும். அது எப்படியாவது கடவுள் எனக்கு கொடுத்த அனுகிரகம் ஐ நான் நினைக்கிறேன். என்னை இங்கே கூப்பிட்டு ஒரு சான்ஸ் கொடுக்கறதுக்கு நான் கடவுளுக்கு எப்பவுமே நன்றி சொல்லணும். அது ஒரு பெரிய விஷயமா கணக்காக்குறேன் நான்.
மகிழ்ச்சி ஜென்சிமா, அதாவது உங்களை நான் உடனேயே ஆஸ்திரேலிய வானொலிக்கு பேட்டி எடுக்கணும்னு சொன்ன போது எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் உடனேயே சம்மதித்து ஒரு அருமையான பேட்டி கொடுத்துருக்கிறீங்க. உங்க பேட்டியை வந்து ஆஸ்திரேலிய தமிழ் மக்கள் மட்டுமன்றி இன்டர்நெட் மூலமாகவும் நிறைய ரசிகர்கள் கேட்கப் போகிறார்கள் என்பது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்ற விஷயம். ரொம்ப நன்றிமா.
ரொம்ப சந்தோஷம். ஆஸ்திரேலியா மக்களுக்கு என்னால என்னோட குரல்ல குரல் கேட்கறதுக்கு அவரை கேட்பிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
ரொம்ப நன்றி.
ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி நியூ இயர்.
சேம் டு யூ. நன்றி வணக்கம்.
நன்றி வணக்கம். தெய்வீக ராகம் தெவித்தாத பாடல் கேட்டால் போதும் இளநெஞ்சங்கள் வாடும். தெய்வீக ராகம் தெவித்தாத பாடல் கேட்டால் போதும் இளநெஞ்சங்கள் வாடும். ஏ ஓ ஹோ ஏ ஹே.